மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒளிப்புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. புத்தகத்தின் பெயர் ஆத்மாவின் ராகங்கள். எழுதியவர் தீபம் நா பார்த்தசாரதி. எழுதிய ஆண்டு 1969. ஆத்மாவின் ராகங்கள் அத்தியாயம் 8. வாசிப்பவர் முனைவர் வி. அன்புமணி. தமிழ் மாகாண மாநாடு மதுரையில் கூடியது. பல ஊர்களிலிருந்தும் தேசபக்தர்கள் குழுமினார்கள். சத்தியமூர்த்தி தலைமை வகித்தார். நகரம் முழுவதுமே வந்தே மாதர முழக்கமும் மகாத்மா காந்திக்கு ஜே என்ற கோஷமும் நிரம்பியிருப்பது போல் தோன்றியது. ஊர்வலமும் மிக பிரமாதமாக நடைபெற்றது. ராஜாராமனுடைய முயற்சியால் ஏராளமான இளைஞர்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். சத்தியமூர்த்தியின் தலைமை பிரசங்கம் பாரதியாருடைய கவிதைகளின் சக்தியையும் ஆவேசத்தையும் வசனத்தில் கொண்டு வந்தார் போல் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்ததாக அமைந்தது. மகாநாட்டின் முடிவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் தேர்தலும் நடைபெற்றது. சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், சத்தியமூர்த்தி, சர்தார் வேதரத்னம் பிள்ளை, திருவண்ணாமலை அண்ணாமலை பிள்ளை ஆகியவர்களுடைய பெயர்கள் பிரேரேபிக்கப்பட்டனவாயினும் பின்னால் ஒரு சமரசம் ஏற்பட்டது. ராஜகோபாலாச்சாரியார் தலைவராகவும் சத்தியமூர்த்தி துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சர்தாரும் அண்ணாமலை பிள்ளையும் வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள். தேசத்தொண்டர் காமராஜ நாடார் முதல் தடவையாக காரிய கமிட்டிக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் DSS ராஜனும் பக்தவச்சலமும் காரியதரிசிகளாயின. மகாநாடு முடிந்த பின் கமிட்டி அலுவலகம் கல்யாணம் நடந்து முடிந்த வீடு போல் இருந்தது. அப்புறம் இரண்டொரு நாளைக்கு அங்கே வேலைகள் இருந்தன. முத்திரலப்பன், குருசாமி எல்லோருமே கமிட்டி அலுவலகத்துக்கு தான் வந்து போய் கொண்டிருந்தார்கள். வாசசாலையை கவனிப்பதற்கு பத்தர் மட்டும்தான் இருந்தார். மகாநாடு முடிந்த 3rd நாள் அதிகாலையில் ராஜாராமன் வாசகசாலைக்கு போய் பத்திரிடம் சாவியை வாங்கி மாடியை திறந்தபோது மாடி அறையில் கோயில் கர்ப்பகிரகத்தின் வாசனை கமகமத்தது. தினசரி தவறாமல் அங்கிருந்த படங்களுக்கு மல்லிகைச் சரம் போட்டு ஊதுவத்தி கொளுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அவன் சுலபமாக உணர முடிந்தது. பின்பக்கத்து மாடி அறையில் அப்போதுதான் மதுரம் வீணை சாதகம் செய்ய தொடங்கியிருந்தாள். அதைத் தொடர்ந்து தெளியிலேது ராமா பக்தி பார்கமு என்று அவள் உருகி உருகி பாடிய குரலையும் அவன் கேட்டான். அப்போது பக்தர் மேலே படியேறி வந்து அவனிடம் ஏதோ சொல்ல விரும்பினார் போல் தயங்கி தயங்கி நின்றார். என்ன பத்தரே, ஏதோ சொல்ல வந்திருக்கீங்க போல தெரியுதே. ஒன்றும் இல்லை, அடிக்கடி சொன்னாலும் நீங்கள் கோவச்சுப்பீங்களோன்னு பயமா இருக்கு தம்பி. அது மேலே உங்களுக்கு கோபம் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். மறுபடியும் ஏதாவது கோபமாக பேசி சங்கடப்படுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு போத்தான் வந்தேன். சரி சரி போ, சதா உமக்கு இதே கவலைதான் போல இருக்கு. ராஜாராமன் பத்தரை நோக்கி புன்னுருவல் பூத்தான். அவன் முகத்தில் புன்முறுவலை பார்த்து அவருக்கு ஆறுதலாக இருந்தது. அவர் கீழே படியிறங்கி போனார். அந்த 5-6 நாட்களாக படிக்காத பத்திரிகைகள் புத்தகங்களை எடுத்து வரிசைப்படுத்த தொடங்கினான் அவன். பழைய நவஜீவன், யங் இந்தியா தொகுப்பு வால்யூம்களை யாரோ மேஜையில் எடுத்து வைத்திருப்பதைக் கண்டு ஒரு கணம் அதை அலமாரியிலிருந்து யார் வெளியே எடுத்திருக்க கூடும் என்று யோசித்தான் அவன். மதுரம் எடுத்திருப்பாளோ என்ற சந்தேகமாய் இருந்தது. அது சாத்தியமில்லை என்றும் தோன்றியது. அப்புறம் பத்தரை விசாரித்துக் கொள்ளலாம் என்று நினைத்துக் கொண்டே அவற்றை அவன் உள்ளே எடுத்து வைத்த போது அளவாக தாளமிடுவது போல் கார் கொலுசுகளின் சலங்கை பரல்கள் ஒழிக்க யாரோ படியிறங்கும் மூலை கேட்டு திரும்பினான். மதுரம் காஃபியோடு வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய உடலில் அவன் சிட்டம் கொண்டு போய் போட்டு வாங்கி கொண்டு வந்தளித்த அந்த கதற்புடவை அலங்கரித்திருந்தது. பட்டுப்புடவையும் நகைகளும் வைர மூக்குத்தியுமாக இருக்கும் போதும் அவள் அழகு அவனை வசீகரித்தது. கதற்புடவையுடன் வரும்போது அந்த எளிமையிலும் அவள் வசீகரமாயிருந்தாள். இதிலிருந்து அலங்காரம் அவளுக்கு வசீகரத்தை உண்டாக்குகிறதா, அல்லது அலங்காரத்துக்கே அவள் தான் வசீகரத்தை உண்டாக்குகிறாளா என்று பிரித்து புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. அதுவும் 4-5 நாட்களுக்கு மேல் அவளை பார்க்காமல் இருந்துவிட்டு இப்போது திடீரென்று பார்த்தபோது அந்த வசீகரம் இயல்பை விட சிறிது அதிகமாகி தெரிவது போல் உணர்ந்தான் அவன். ஒன்றும் பேசாமல் காஃபியை மேஜை மேல் வைத்துவிட்டு எதிரே இருக்கும் ஒரு சிலையை வணங்குவது போல் அவனை நோக்கி கை கூப்பினாள் மதுரம். அவள் கண்கள் நேருக்கு நேர் அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்க தயங்கின. எதிரே இருப்பது மனிதன்தான் மதுரம், ஒரு சிலையை கை கூப்புவது போல் கூப்பி வணங்குகிறாயே. என்ன செய்யறது, மனிதர்களே சமயங்களே சிலையை போல் ஆகிவிடுகிறார்களே. யாரை குற்றம் சாட்டுகிறாய்? யார் குற்றமா எடுத்துக்கிறாங்களோ அவங்களதான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சிலைக்காவது உடம்பு மட்டும்தான் கல்லாயிருக்கு. சிலைய போல ஆயிடுற மனுஷங்களுக்கோ மனசும் கல்லா போயிடுறது. காஃபியை குடிக்கலாமே, ஆறிட போறது. ஆறுனா என்ன, கல்லுக்கு தான் சூடு குளிர்ச்சி ஒண்ணுமே தெரிய போறது இல்லையே. இதை நான் சொல்லலை, நீங்களாகவே வேணும்னு சொல்லிக்கிறீங்க. அவன் காஃபியை எடுத்து பருகினான். பருகிவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் சில வினாடிகள் அவள் முகத்தையே உற்று பார்த்தான். அவன் பார்வை பொறுக்காமல் அவள் தனை குளிந்தாள். இதழ்களில் நாணமும் நகையும் தோன்றின. அதுவரை நிலவிய கடுமை கூட்டுடைந்து அவள் மெல்ல இலகினாள். கண்களிலும் மாதுள இதழ்களிலும் சிரிப்பின் சாயல் வந்து சேர்ந்தது. கதப்புடையை கட்டி கொண்டு வந்திருக்க போல இருக்கே, இன்னைக்கு ரெண்டாவது தடையா கட்டிக்கிறேன். அன்னைக்கே கட்டிண்டாச்சு, நீங்க பாக்கலையா? இன்னைக்கு சத்தியமூர்த்தி தலைமை பிரசங்கம் பண்ற அன்னைக்கு இந்த புடவையை கட்டிட்டு மகாநாட்டு பந்தலுக்கு நானும் வந்திருந்தேன். அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாதே மதுரம். உங்களுக்கு ஏன் தெரிய போறது? சிதம்பர பாரதியோட ஏதோ பேசிக்கொண்டே நீங்க கூட அந்த பக்கமா வந்தீங்களே. வந்திருப்பேன், ஆனா நீ இருந்ததை நான் சத்தியமா பார்க்கல மதுரம். இந்த அஞ்சாறு நாளா எப்படி பொழுது போச்சு? நிறைய ராட்டு நூட்டுறேன். ராமா உன்னை பக்தி செய்யற மார்க்கம் தெரியலையேன்னு கதறி கதறி பாடினேன், வீணா வாசிச்சேன். இதையெல்லாம் செய்ய முடியாத போது நிறைய அழுதேன். யாரு நினைச்சு இப்ப எங்கிட்ட இப்படி கேக்குறவர் யாரோ அந்த மகானுபாவரை நினைச்சுதான். இதை சொல்லும் போது மதுரம் சிரித்து விட்டாள். அவள் பேசும் அழகையும் நாசுக்கையும் எண்ணி எண்ணி திகைத்து ஒன்றும் சொல்ல தோன்றாமல் இருந்தான் அவன். மத்தியானம் வெளியில எங்கும் சாப்பிட போயிடக்கூடாது என்றும் அங்கேயே சாப்பிட வேண்டும் என்றும் வற்புறுத்தி சொல்லிவிட்டு போனாள் மதுரம். மாகாண காங்கிரஸ் மாநாட்டுக்கு பிரகதீஷன் மதுரை வந்து போவார் என்று எதிர்பார்த்திருந்தான். அவர் வரவில்லை. ஏன் வர முடியவில்லை என்பது பற்றி கடிதமாவது எழுதுவார் என்று எண்ணியிருந்ததற்கு மாறாக கடிதமும் அவரிடமிருந்து வராமற் போகவே தானே அவருக்கு இன்னொரு கடிதம் எழுதினால் என்ன என்று தோன்றியது. மகாநாடு பிரமாதமாக நடந்ததை பற்றியும் அவர் வராததால் தனக்கு ஏற்பட்ட வருத்தத்தை பற்றியும் விவரித்து கடிதம் எழுதினான் அவன். அதற்கு பின் ஒரு அரை மணி நேரம் ஒரு வாரமாக விட்டு போயிருந்த டைரி குறிப்புகளை ஞாபகப்படுத்தி எழுதினான். பகல் உணவுக்கு பின் சிறிது நேரம் படித்துக் கொண்டிருந்து விட்டு அவன் மேலூருக்கு புறப்பட்டான். முதலில் திருவாதூர் போய் நிலத்தையும் குத்தைக்காரனையும் பார்த்துவிட்டு அப்புறம் மேலூர் போக வேண்டும் என்று நினைத்திருந்தான் அவன். ஒருவேளை திரும்புவதற்கு நேரமாகிவிட்டால் இரவு மேலூரிலேயே தங்கிவிட வேண்டியிருக்கும் என்று தோன்றியது. நினைத்தது போல் திருவாதூரிலேயே அதிக நேரம் ஆகிவிட்டது. குத்தையக்காரன் பேச்சுவாக்கில் ஒரு யோசனையை ராஜாராமன் காதில் போட்டு வைத்தான். வல்லாளப்பட்டி அம்பலக்காரர் ஒருத்தர் இந்த நிலம் மேலூர் வீடு எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு விலை பேசி கொடுக்குற நோக்கம் உண்டுமான்னு கேட்க சொன்னாரு. நீங்களோ பொழுது விடிஞ்சா ஜெயிலுக்கு போகிறதும் வர்றதும் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிறதுமா இருக்கீங்க. பெரியம்மா இருந்தவரை சரிதான், இனிமேல் இதெல்லாம் நீங்கள் எங்கே கட்டி காக்க முடிய போகுது? மேலூர் புறப்பட்டு வரும்போது ராஜாராமனுக்கே இப்படி அரைகுறையாக மனதில் ஒரு எண்ணம் இருந்தது. இப்போது குத்தையக்காரனும் அதே யோசனை சொல்லவே என்ன நிலம் வீடு வாசல் வேண்டி கிடக்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்டா என்ன என்று தோன்றியது. உடனே அது சம்பந்தமாக குத்தைக்காரனிடம் மேலும் அக்கறையோடு விசாரித்தான் ராஜாராமன். வல்லாளப்பட்டிக்காரர் என்ன விலைக்கு மதிப்பு போடுறாரு? அதெல்லாம் நான் பேசிக்கிட்டலைங்க. வேணா இன்னைக்கு ராத்திரி பார்த்து பேசலாம். ரெண்டு நாளாக அவர் மேலூர்ல தான் தங்கியிருக்காரு. குத்தையக்காரனையும் கூட அழைத்து கொண்டே திருவாத ஊரிலிருந்து மேலூர் புறப்பட்டான் ராஜாராமன். அன்றிரவு வல்லாளப்பட்டி அம்பலத்தார் அவனை பார்க்க வந்தார். ராஜாராமனை அவர் பார்க்க வந்தபோது அவன் தனக்கு மிகவும் வேண்டிய மேலூர் தேச தொண்டர் ஒருவர் வீட்டில் தங்கியிருந்தான். வலது கையில் முறுக்கு பிரிய அளவுக்கு தங்க காப்பும் காதுகளை சிவப்பு கடுகண்களும் மின்ன அந்த அம்பலக்காரர் தோற்றமளித்தார். 18 படி கோவில் அறிவால் போல மீசை கம்பீரமாய் இருந்தது. குரல் தான் இவ்வளவுக்கும் பொருந்தாமல் கரகரத்த கீச்சு குரலா இருந்தது. சாமி காந்திக்கார கட்சியில ரொம்ப தீவிரம் போல இருக்கு. ஆமா, அதை பத்தி என்ன அம்பலக்காரரே? வெள்ள விஷயமா திகை வேண்டியத பேசுங்க. என் மதிப்பை குத்தக்காரன்ட்டவே சொல்லியிருந்தேனே சாமி. வீடு ஒரு 1500, நிலம் அகராவுக்காக 6500, மொத்தத்துல 8000 மதிப்பு போட்டேன். இந்த விலைக்கு தகையாத அம்பலக்காரரே, 10000 குறைஞ்சி விற்கிற பேச்சே கிடையாது. இவ்வளவு கண்டிஷனா பேசுனீங்கன்னா எப்படி சாமி? கொஞ்சம் இடம் கொடுத்து பேசுங்க. இப்படி அம்பலக்காரர் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் ராஜாராமனின் நண்பரான தேச தொண்டர் ஒரு நிமிஷம் தன்னோடு உட்பக்கமாக வருமாறு ஜாடை செய்து அவனை கூப்பிட்டார். அவன் எழுந்து சென்றான். 9000 ரெண்டு பேருக்கும் பொதுவாக வச்சுக்கலாம், அதுவே நல்ல விலைதான்ப்பா. ஆனால் அது இப்போவே அவன்கிட்ட சொல்லாத, யோசிச்சு வைக்கிறேன், காலையில் வார அம்பலக்காரர்னு சொல்லி அனுப்பு. காலையில் வந்ததும் 9500 அப்போ தான் தகையம்னு பேச்ச ஆரம்பித்தான், அவன் 9000 வழிக்கு வருவான். ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் எழுதி கொண்டு கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு வாரத்தில் பூரா பணத்தையும் வாங்கி கொண்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலை வரை இங்கே தங்க முடியாதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, தங்கு, நாளை மத்தியானம் புறப்பட்டு போய்க்கலாம் என்றார் நண்பர். அந்த நிலையில் அவனும் அவருக்கு சம்மதிக்க வேண்டியதாயிற்று. நண்பர் கூறியபடியே அம்பலக்காரரிடம் கூறி அனுப்பினான். அவரும் காலையில் வருவதாக கூறிவிட்டு சென்றார். குத்தையக்காரனும் அன்றிரவு மேலூரிலேயே தங்கினான். மறுநாள் காலையிலெல்லாம் நண்பர் சொன்னபடியே நடந்தது. வீடும் நிலமும் 9,000 ரூபாய்க்கு விலை திகழ்ந்த பின் 2,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வாரத்துக்குள் முழு தொகையுடன் பத்திரம் பதிவு செய்து கொள்வதாக ராஜாராமனுடன் அக்ரிமெண்ட் செய்து கொண்டார் அம்பலக்காரர். ராஜாராமன் விடைபெற்று கொண்டு புறப்படும் போது, பணத்துக்கு ஒன்றும் அட்டி இல்லை, சீக்கிரமாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சு கொடுத்துடுங்க என்றார் அம்பலக்காரர். அவனும் அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு மதுரை புறப்பட்டான். முதல் நாள் பகலில் மதுரையிலிருந்து கிளம்பும்போது மதுரத்திடம் சொல்லிக்கொள்ளாமலே வந்துவிட்டோம் என்பது நினைவு வந்தது. அவள் நாகமங்கலத்துக்கு போன போது சொல்லிவிட்டு போனது போல பத்திரிடம் சொல்லியாவது அவளுக்கு சொல்ல செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. மேலூர் போனாலும் போவேன் என்று பத்திரிடமே ரெண்டு கெட்டானா தான் சொல்லியிருந்தான் அவன். மறுத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா தம்பி என்று அவரே அவனை கேட்டிருக்கக்கூடியவர் தான். ஆனால் அவன் பயணத்தை உறுதிப்படுத்தாமல் சொல்லியிருந்தாலோ, அவனிடம் அப்படி கேட்டால் அவன் கோபித்துக் கொள்வான் என்று கருதியதாலோ அவர் கேட்கவும் இல்லை. கேட்காவிட்டாலும் விட்டுக் கொடுக்காமல் சில காரியங்களை செய்து விடுகிற சமயோதித சாமர்த்தியம் பத்திரிடம் உண்டு என்பது ராஜாராமனுக்கு தெரியும். உன்னை கூப்பிட்டு சொல்லிட்டு போகணும்னு தான் பார்த்தாரு, முடியல, நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க பத்திரன்னு சொல்லிட்டு போனாரு என்பதாக சொல்லிக் கொண்டு விடுகிற சாமர்த்தியம் பத்திரிடம் இருந்ததால் இப்போது அவன் நிம்மதியாக திரும்பினான். மேலூரிலிருந்து திரும்பி காலை 11 மணிக்கு அவன் வாசகசாலை மடிப்பாரி ஏறிய போது, தம்பி ஒரு நிமிஷம் இதை கேட்டுட்டு போங்க என்று பத்திர குரல் கொடுத்தார். வேகமாக மேலே படியேற தொடங்கியிருந்தவன் மறுபடி கீழே இறங்கி கிழ்கடை முகப்பில் வந்து நின்றான். என்ன ஆச்சரியம், அவன் எதை நினைத்து கொண்டே வந்தானோ அதையே அவனிடம் வேண்டினான். அது என்ன மேலூர் போனாலும் போவேன்ட்டு போனீங்க, ஒரேடியாக போயிட்டீங்களே, ராத்திரி திரும்பிடுவீங்களோன்னு பார்த்தேன், மதுரம் 7-8 வாட்டி எங்கே எங்கேன்னு கேட்டுச்சு, அப்புறம்தான் சொன்னேன், அதுங்கிட்ட சொல்ல சொல்லி நீங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு போனதாக ஒரு பொய்யும் சொன்னேன், நான் யார்கிட்டையும் யாருக்காகவும் சொல்லிட்டு போகலையேன்னு மூஞ்சியில் அடித்த மாதிரி பதில் சொல்லிடாதீங்க. அது இருக்கட்டும் பத்திரே, இப்போ நீங்கள் எனக்கு இன்னொரு உபகாரம் பண்ணணுமே, மேலூர் நிலம் வீடு எல்லாத்தையும் விலை பேசி அட்வான்ஸும் வாங்கியாச்சு, அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்து வைக்கிறேன், பத்திரமா வச்சிருக்கணும். வச்சிருக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் இவ்வளோ அவசரப்பட்டு ஊருக்கு முந்தி நிலம் வீட்டையெல்லாம் ஏன் வைக்கணும், பித்தாச்சு. இப்போ அதை பற்றி என்ன, பணத்தை கொஞ்சம் அட்வான்ஸாக வாங்கியிருக்கேன், ஒரு வாரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியும் போது மீதி பணமும் கிடைக்கும். தம்பி நான் சொன்னால் கோவிச்சிக்க மாட்டீங்களே, எதை சொல்ல போறீங்கன்னு இப்போவே எனக்கு எப்படி தெரியும், பணத்தை கொடுத்து வைக்கிறதுக்கு என்னை விட பத்திரமான இடம் இருக்குன்னு தான் சொல்ல வந்தேன். யார்கிட்ட கொடுத்து வைக்கலாங்கிறீர், மதத்துக்கிட்ட கொடுத்து வைக்கலாம் தம்பி. பத்திரன் யோசனையை கேட்டு அவன் மனம் கொதிக்கவோ ஆத்திரமடையவோ செய்யாமல் அமைதியாயிருந்தான். அவனுக்கும் அவர் சொல்வது சரியென்றே பட்டது. வாசகசாலைக்காகவும் வேறு காரியங்களுக்காகவும் அவள் இதுவரை செலவழித்திருப்பதை திருப்பி எடுத்துக்கொள்ள சொல்வதோடு, மேலே செலவழிக்க வேண்டிய சந்தர்ப்பம் எப்போது ஏற்பட்டாலும் தான் கொடுத்து வைத்திருக்கும் தொகையிலிருந்தே செலவழிக்க வேண்டும் என்பதையும் அவளிடம் வற்புறுத்தி சொல்லிவிடலாம் என்று எண்ணினான் அவன். தான் கூறியதை அவன் மறுக்காதது கண்டு பத்திரக்கு வியப்பாக இருந்தது. அவன் தட்டி சொல்லாமல் உடனே அதற்கு ஒப்புக்கொள்வான் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஒப்புக்கொண்டார் போல் அமைதியாயிருந்ததை கண்டு அவருக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. அவன் மேலே போய்விட்டு மறுபடியும் வெளியே புறப்பட தயாராகி கொண்டிருந்த போது மொட்டைமாடி பக்கமிருந்து வலைகளின் ஜலதரங்க நாதமும் புடவை சரசரத்து கொலுசுகள் தாளமிடும் ஒளிகளும் மெல்ல மெல்ல நெருங்கி வந்தன. நல்லவாளுக்கு அழகு சொல்லாமல் போயிடுறதா இல்லையா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, பத்திர சொல்லியிருப்பாரு சொன்னார், ஆனால் நீங்களே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். மேலூர் போக வேண்டியிருந்தது, திடீர்னு நினச்சிருந்தேன், உடனே அவசரமாக புறப்பட வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நழுக இருங்கோ, சாப்பாடு கொண்டு வரேன், சாப்பிட்டு அப்புறம் வெளியே போகலாம். சரி, இன்னொரு காரியம் மாத்திரம் என்ன சொல்லுங்கோ. மேலூர் நிலத்தையும் வீட்டையும் விலை பேசி அட்வான்ஸ் வாங்கியிருப்பதையும் அந்த பணத்தை அவளிடம் கொடுத்து வைக்கப் போவது பற்றியும் சொல்லிவிட்டு அதில் அவளுக்கு சேர வேண்டிய பழைய கடன் தொகை எடுத்துக்கொள்வதோடு புதிதாக ஏதேனும் வாசகசாலைக்கோ தனக்கோ செலவழிக்க வேண்டியிருந்தாலும் அதிலிருந்தே செலவழிக்க வேண்டும் என்று அவன் நிபந்தனைகள் போட்டபோது அவனுடைய அந்த நிபந்தனைகளை கேட்டு அவளுக்கு கோபமே வந்துவிட்டது. நீங்கள் அடிக்கடி இப்படி பேசுறது உங்களுக்கே நல்லா இருந்தால் சரிதான், திடீர் திடீர்னு ரூபா ஆனா பைசா பார்த்து கணக்கு வழக்கு பேச ஆரம்பிச்சிடுறீங்க, நான் கணக்கு வழக்கு பார்த்து இதெல்லாம் செய்யலை, ஒரு பிரியத்தில் செஞ்சதையும் செய்ய போறதையும் கணக்கு வழக்கு பேசி அவமானப்படுத்தாதீங்க. நீங்கள் பணத்தை எங்கிட்ட கொடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறத கேட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனால் என்னையே அந்நியமாகவும் வேற்றுமையாகவும் நினச்சி கணக்கு வழக்கு பார்க்குறீங்கன்னு தான் புரியல. இதை சொல்லும்போதே அவள் கண்களில் நீர் முட்டி கொண்டு வருவதை பார்த்து ராஜாராமன் ஒன்றும் பேச தோன்றாமல் நின்றான். மதுரத்தின் மனம் அனச்சம்பூவை காட்டிலும் மென்மையாகவும் உணர்வுகள் அசுன பறவையை காட்டிலும் இங்கிதமாகவும் இருப்பது அவனுக்கு புரிந்தது. அழுத்தி மோந்து பார்த்தாலே வாடிவிடும் அனச்சப்பூவும் அபஸ்வரத்தை கேட்டால் கீழே விழுந்து துடிதுடித்து மரண அவஸ்தைப்படும் அசுன பறவையும் தான் அவளை எண்ணும் போது அவனுக்கு ஞாபகம் வந்தன. ஒன்றும் பேசாமல் மேலூரில் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு வந்திருந்த ரூபாய் நோட்டுகளை எடுத்து அவளிடம் கொடுத்தான். மதுரம் அதை இரண்டு கைகளாலும் அவனிடமிருந்து வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். இப்போ அப்படி என்ன பெரிய பணமுடை வந்து விட்டது உங்களுக்கு? எதுக்காக திடீர்னு சொன்னாமல் ஓடி போய் நிலத்தையும் வீட்டையும் விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரணும்? அதுக்கானே நான் போகலை, போன இடத்துல முடிவானது தான். அப்படி முடிவு பண்ண இப்போ என்ன அவசரம் வந்ததுன்னு தான் கேட்குறேனா? என்னை ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா விட்டுருக்க மாட்டேன். ஆத்மாவோடு ஆத்மாவாக கலந்து உறவு கொண்டு விட்டவளை போல் இவ்வளவு ஒட்டுவதலாக அவளால் எப்படி பேச முடிகிறது என்று மனத்துக்குள் வியந்தான் ராஜாராமன். ஆனால் அவள் அப்படி பேசியது அவனுக்கு மிகவும் மிதமாக இருந்தது. தொடர்ந்து சில நாட்களாக ராட்டு நோக்கவும் படிக்கவும் எண்ணினான் அவன். எனவே 4-5 நாட்கள் தொடர்ந்து அவன் வேறெங்கும் வெளியே சுற்றவில்லை. வாசசாலையிலேயே தங்கி புத்தகங்கள் படித்தான். மதுரத்தின் அன்பும் பிரியமும் நிறைந்த உபசரிப்பு அவனை சொர்க்க பூமிக்கே கொண்டு போயிற்றனவ சொல்ல வேண்டும். அந்த அன்புமயமான நாட்களில் ஒரு நாள் மாலை தன் தாய் கோவிலுக்கு போயிருந்த போது அங்கேயே வீணை எடுத்துக்கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அவனுக்காக 1 மணி நேரம் வீணை வாசித்தாள் மதுரம். அந்த இசை வெள்ளத்தில் அவன் மனம் பாகாய் உருகியது. எதிரே சரஸ்வதி தேவியே ஒரு வசீகரவதியாகி வந்தமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருப்பது போல் அவனுக்கு காட்சியளித்தாள் அவள். மறுபடி வீடு நில விற்பனை ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவன் மேலூர் புறப்படுவதற்கு இருந்த தினத்துக்கு முந்தைய தினத்தன்று காலையில் பிரகதீஸ்வரனின் பதில் கடிதம் அவனுக்கு கிடைத்தது. வருட ஆரம்பத்தில் மோதிலால் நேரு மரணமடைந்த செய்தி தன் மனதை பெரிதும் பாதித்திருப்பதாக எழுதியிருந்தார் அவர். தானும் தன் மனைவியுமாக புதுக்கோட்டை சீமையில் ஊர் ஊராக சென்று கதர் விற்பனைக்கும் சுதேச இயக்கத்திற்கும் முடிந்தவரை பாடுபட்டு வருவதாகவும், மாகாண மாநாட்டின் போது மதுரை வர முடியாவிட்டாலும் முடிந்தபோது அவசியம் மதுரை வருவதாகவும் கடிதத்தில் விவரித்து எழுதியிருந்தார் அவர். அந்த கடிதத்தை அவன் பிரித்து படித்து கொண்டிருந்த போது மதுரம் வந்ததால் அதை அவளிடமும் படிக்க கொடுத்தான் அவன். பிரகதீஸ்வரன் கடிதத்தை படித்துவிட்டு அவரை பற்றி ஆர்வமாக விசாரித்தாள். சிறை வாழ்க்கையில் அவரோடு கழித்த இனிய நாட்களையும் வேலைகளையும் சுவாரஸ்யமாக அவளுக்கு வர்ணித்து சொன்னான் அவன். மறுநாள் அதிகாலையில் மேலூர் போய் பத்திரம் பதிந்து கொடுத்து விட்டு பாக்கி பணத்தையும் வாங்கி வரப்போவதாக முதல் நாள் இரவே மதுரத்திடம் சொல்லியிருந்தான் அவன். அதனால் அவன் எழுவதற்கு முன்பே அவள் காஃபியோடு வந்து அவனை எழுப்பிவிட்டாள். சீக்கிரமாகவே அவன் மேலூர் புறப்பட முடிந்தது. அம்பலக்காரர் ஸ்டாம்ப் வெண்டரை பிடித்து பத்திரமெல்லாம் தயாராக எழுதி வைத்திருந்தார். சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸிலும் அதிக நேரம் ஆகவில்லை. முதல் பத்திரமாக ராஜாராமனின் பத்திரமே ரெஜிஸ்டர் ஆயிற்று. ரெஜிஸ்டர் முன்னிலேயே பாக்கி 7000 எண்ணி கொடுத்து விட்டார் அம்பலக்காரர். சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் படியிறங்கிய போது பிறந்த ஊரின் கடைசி பந்தமும் களையப்பட்டு விட்டது போல ஒரு உணர்வு நெஞ்சை லேசாக அரித்தது. வீட்டில் வாடகைக்கு இருக்கும் உர கம்பெனிக்காரனுக்கு வீட்டை விற்றுவிட்டதை அறிவிக்கும் கடிதம் ஒன்றை எழுதி கொடுக்கும்படி கேட்டார் அம்பலக்காரர். அப்படியே ஒரு கடிதம் எழுதி கொடுத்தான் ராஜாராமன். மேலூர் நண்பர் பகல் சாப்பாட்டை அங்கேயே தன்னோடு சாப்பிட்டு விட்டு போக வேண்டும் என்றார். பகல் சாப்பாட்டை முடித்து கொண்டு புறப்படும் போது மணி 12 ஆகிவிட்டது. சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் படியிலிருந்து இறங்கிய போது மனத்தை அரித்த உணர்வு ஊரிலிருந்து புறப்படும் போது ஏற்பட்டது. மேலூர் வீட்டு பரணியில் மதுரையிலிருந்து ஒழித்து கொண்டு போய் போட்டிருந்த மண்டபம் பாடி பண்டம்பாடிகளை மீண்டும் மதுரைக்கு கொண்டு வர நண்பர் பொறுப்பு எடுத்துக் கொண்டார். மாலையில் அவன் மதுரை திரும்பியதும் நேரே வாசசாலைக்கு திரும்பி மதுரத்திடம் பணத்தை சேர்த்து விட எண்ணினான். அவன் வாசசாலைக்கு வந்தபோது பின்பக்கத்து மாடியில் வீணை வாசித்துக் கொண்டிருப்பது கேட்டது. சரி, அவள் வீணை வாசித்து முடிந்துவிட்டு வருகிற வரை சர்க்காவில் நோக்கலாம் என்று உட்கார்ந்தான் அவன். முதலில் எடுத்த பஞ்சு பட்டையை முடித்துவிட்டு 2வது பட்டையை எடுத்தபோது பத்தர் மேலே வந்தார். என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சா தம்பி? பாக்கி பணம்லாம் வாங்கியாச்சா? எல்லாம் முடிஞ்சது பத்தரே. மறுத்துக்கிட்ட பணத்தை கொடுக்கணும். அது வீணை வாசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. தொந்தரவு பண்ண வேண்டாம். தானா வாசித்து முடிச்சுட்டு வரட்டோன்னு சர்க்காவை எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டேன். அது இப்போ வந்துருங்க தம்பி. திடீர்னு எதிர்பாராம ஜமீன்தார் யாரோ அவர் சிநேகிதனாம் ஒரு வெள்ளக்காரனையும் கூப்பிட்டுக்கிட்டு வீணை கேட்கணும்னு வந்து உட்காந்துட்டாரு. மத்தியானம் வர நீங்கள் வந்தாச்சா வந்தாச்சான்னு கால் நாளிகைக்கு ஒரு தரம் கேட்டவனமாக இருந்துச்சு. 12 முத்துரலப்பன் வந்தார். அவர்கிட்ட கூட நீங்கள் மேலூருக்கு போனதை பற்றி தான் பேசிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாகமங்கலத்தார் வந்ததும் நான் நீர் முத்துரலப்பன் எல்லாருமே மறந்து போயிட்டோம். ஆக்கும் சேச்சா அப்படியெல்லாம் பேசப்படாது. ஜமீன்தார் பேரை எடுத்தாலே உங்களுக்கு உடனே மதுரத்து மேலே கோவந்துடுது. அது என்ன செய்யும் பாவம், ஜமீன்தாருக்கு முன்னாடி வீணை வாசித்தாலும் உங்கள் ஞாபகத்தில் தான் வாசிக்கிறது. அது நீங்களாவது புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கலன்னு சொல்லலையே. இப்போ புரிஞ்சுட்டு தான் இப்போ எல்லாம் பேசுறீங்களா தம்பி? சரி சரி, அந்த பேச்சை விடுங்க. நான் கொஞ்சம் கோவில் வரை போயிட்டு வரேன். சர்க்காவை ஓரமாக வைத்து விட்டு கீழே இறங்கி கோவிலுக்கு புறப்பட்டான் ராஜாராமன். மீண்டும் அவன் திரும்பி வந்தபோது 7 மேலாகிவிட்டது. அவன் மாடிக்கு போன போது பத்தர் உட்புறம் நாற்காலியிலும் மதுரம் மொட்டை மாடியிலிருந்து உள்ளே வரும் முதற்படியிலுமாக உட்கார்ந்து இருவருமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். உள்ளே வரும் அவனை பார்த்ததும் மதுரம் பவ்யமாக எழுந்து நின்றாள். முழு அலங்காரத்துடன் பரிபூர்ண சௌந்தர்யவதியாக எழுந்து நின்ற அவளை பார்த்தவுடன், அவள் அவ்வளவு நேரம் ஒரு ஜஸ்டிஸ் கட்சி ஜமீன்தார் முன்னிலையிலும் ஒரு வெள்ளைக்காரன் முன்னிலையிலும் வீணை வாசித்து விட்டு வந்திருக்கிறாள் என்பதை ஒட்டி அவளிடம் அவனுக்கு ஏற்பட்டிருந்த உள்ளடங்கிய ஆத்திரம் கூட பறந்துவிடும் போல் இருந்தது. அக்னியாக கனன்று வருகிறவன் மேல் பார்வையினாலேயே பனிபுலராத புஷ்பங்களை அர்ச்சிக்கும் இந்த கடாட்சத்தை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியாதென்று தோன்றியது அவனுக்கு. ஒன்றும் பேசாமல் பத்திரம் முடித்து வாங்கி கொண்டு வந்திருந்த 7000 ரூபாய் பணத்தை எடுத்து அவளிடம் நீட்டினான் அவன். அவள் முன்பு செய்தது போலவே இரண்டைய கைகளாலும் அதை வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டாள். பத்தர் மெல்ல கீழே புறப்பட்டு போனார். எதையாவது சொல்லி அவளை வம்புக்கு இழுக்க ஆசையாயிருந்தது அவனுக்கு. ஜமீன்தார் வந்து போன விஷயத்தை நேரடியாக சொல்லி காண்பிக்கவும் மனம் வரவில்லை. வேறு விதத்தில் வம்பு பேச்சு ஆரம்பமாயிற்று. 9000 இதை சேர்த்து மொத்தம் கொடுத்துருக்கேன். முன்னால் ஆன செலவு, இனிமே ஆக போகிற செலவு எல்லாத்தையும் இதுல இருந்தா எடுத்துக்கணும். ரொம்ப சரி, உங்கள் வார்த்தையை கட்டுப்படுறேன். எப்பவும் எதுலேயும் நான் உங்களை மீறி போக மாட்டேன். ஆனால் இதில் மட்டும் ஒரு உரிமை கொடுங்கோ. தேசத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் தியாகம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கிறாப்புல, உங்களுக்காக கஷ்டப்படுறதுக்கும் தியாகம் பண்ணுறதுக்கும் எனக்கும் கொஞ்சமாவது உரிமை வேணும். ஒரு தியாகி மற்ற வாழும் தியாகியாகிறதுக்கு அனுமதிக்கணும். இல்லாட்டா தியாகத்தையே அவள் ஒரு சுயநலமாக பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஊரறிய உலகறிய தேசத்துக்காக தியாகம் பண்ணுங்கோ. ஆனால் ஊரறியாமல் உலகறியாமல் புகழ எதிர்பாராத ஒரு அந்தரங்கமான தியாகத்தை உங்களுக்காக நான் பண்ணுறத நீங்கள் தடுக்கக்கூடாது. அது நியாயம் இல்லை, தர்மமும் ஆகாது. தயவுன்னு இனிமேல் எங்கிட்ட நீங்கள் ரூபா அணா கணக்கு பேசக்கூடாது. சரி, பேசலை. அப்புறம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கிறத விட அதிகமாகவும் நான் உங்களுக்காக செலவழிப்பேன். பக்தி செய்கிறவர்கள் தனக்கு எவ்வளோ செலவழிக்க வேணுங்கிறத தெய்வங்கள் முடிவு செய்ய உரிமை இல்லை. முடிவு செய்ய உரிமை இல்லைனாலும் கவலைப்பட உரிமைன்ற அளவா மாத்திரம் நான் ஒருத்தர் இருக்கிற வர உங்களுக்கு ஒரு கவலையும் வராது, வரவிட மாட்டேன். வேடிக்கை தான் போ. பக்தர்களின் கவலையை போக்கும் தெய்வங்களை பற்றி தான் இதுவரை கேள்விப்பட்டிருக்கேன். தெய்வங்களின் கவலைகளையே போக்க முடிந்த பக்தர்களை பற்றி இப்போது நீ தான் சொல்கிற பந்திரம். அவள் மறுமுறை கூடாமல் புன்னகை பூத்தாள். 8 நிறைவு பெற்றது. ஆத்மாவின் ராகங்கள் 8 நிறைவு பெற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சூலி ஒளி புத்தக திட்டத்தின் கீழ் இந்த புத்தகத்தை வாசித்தவர் முனைவர் வி. அன்புமணி.